இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி பரிசுத்தாவியினுடைய வல்லமைகள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். சோத்திரம். பரிசுத்தாவியினுடைய வல்லமைகளை நாம் பல வகையாக உணர்ந்திருப்போம். உணராதவர்கள் பரிசுத்தாவியினுடைய வல்லமை என்பதை பல ஆளுகளுடைய செயல்களிலிருந்து நாம் பார்த்துருப்போம். அப்போ பரிசுத்தாவியினுடைய வல்லமைகளை நாம் உணர்வது தான் முக்கியம். பரிசுத்தாவியினுடைய வல்லமைகள் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு மாதிரி கிரியை செய்யுது. ஆனால் அது எல்லாம் பரிசுத்தாவியினுடைய வல்லமைகளான்னு கேட்டால் இல்லை. எப்படி தேவனுடைய வார்த்தையில் என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு அக்னியில் பிடிங்கி போடப்படும். அப்போ தேவனால் அனுப்பப்படாத பொல்லாத ஆவிகளும் வந்து சபைக்குள்ள உட்காந்து ஆட்டம் போட்டுருக்கு. அப்போ நாம் தெரியாத பிரஜாதி என்ன பண்ணுவாங்க, ஆடுறதை பார்த்தோன்னே, என்னமோ புரியாத பாஷை பேசுகிறத பார்த்தோன்னே, கூட்டம் நிறையா சேரணுன்னு ஏதாவது ஒரு காரியம் வித்தியாசமாக நடக்கும்போது, ஓ இது பரிசுத்தாக வேண்டிய வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமாக கூடி நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு முடிவில் யாராவது ரசிக்கப்படுறாங்களான்னு கேட்டால் ஒருத்தரும் ரசிக்கப்படுறது. எல்லாம் வந்து ஒரு பார்வைக்காக கூட்டம் சேர்த்துறதுக்கு வேண்டி ஏதோ ஒரு மோடி வித்த மாதிரி காரியங்களை தான் இன்னைக்கு பரிசுத்தாவியுடைய வல்லமைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி அது கிரியை செஞ்சிட்ருக்குது. யோவான் 14:26 யோவான் 14:26 போதும். முதலாவது பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார், நம்மளுக்கு முதலாவது சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து பேசின வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, தேவனுடைய வார்த்தைகளுடைய மறைந்திருக்கிற காரியம் என்ன அப்படிங்கிறது பரிசுத்தாவியினுடைய உதவியோடு நாம் வேதத்தை வாசிக்கும்போது அது தேவன் நம்மளுக்கு நினைப்பூட்டுவார் அல்லது போதிப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்தாவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவி இருந்தால் தான் அதை வாசித்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ பரிசுத்தாவி இல்லைனா ஏதோ கொஞ்சம் புரியும். பரிசுத்தாவி இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிற மாதிரி இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதனுடைய பொருள் இது. அப்போ போதிப்பார். போதித்து போதித்து ஸ்கூலில் படி பாடம் படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா புரியும். திரும்ப வீட்டுக்கு வந்தால் என்னாகும், மறந்துடும். ஆனால் வேத வசனத்தின்படி தேவன் போதித்ததுக்கப்புறம் அது நம்முடைய வாழ்க்கையிலேருந்து மறக்காது, அது எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நினைப்பூட்டுவதாக இருக்கிறது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் முதலாவது தேவனுடைய வார்த்தை அவனை போதித்து வழி நடத்துகிறது. அதுக்கப்புறம் அவனை நினைவுபடுத்துகிறது, மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி அது அவனை அந்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்து ஏவுதல்னால ஏவப்பட்டு அவன் நினைவுபடுத்தி தேவனை மேம்படுத்துகிறான். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன, யாருக்கா தெரியுமா, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். அப்போ நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் வரும்போது அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துவார். இப்போ எத்தனை பேர்த்துக்கு நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குது, எத்தனை பேர் நம்ம அதை நினைவுபடுத்திருக்கிறோம் அல்லது போதனை அடைந்திருக்கிறோம். சோத்திரம். யாருக்காவது சொல்ல முடியுமா பரிசுத்தாவி எப்படி அதனுடைய வல்லமை நம்மளுக்குள்ளே இறங்கி
இருக்குதுன்னு?
சோத்திரம். யோவான் 16:7-8 வாசிப்போம். யோவான் 16.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
போதும். அப்போ என்ன உணர்த்துவார்னா, முதலாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உணர்த்துறதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். என்ன உண்மைனா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வராது. எப்படி நாம் அவரை அனுப்பிவிடுறது, எப்படி அவர் போகிறது, அவர் போனதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த தேற்றவாளனை சொல்லி அங்கிருந்து அனுப்புகிறாரு அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த தேற்றவாளனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விருப்பம் இல்லாமல் இந்த ஆமாம் நான் உங்களுக்கு இல்லை ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ போகிற அந்த ஆளை விடாமல் இங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறது எப்படி? இயேசு கிறிஸ்து, இயேசு வந்து 30 வருஷம் இருந்தார், கிறிஸ்துவ எப்போ மாறினார்னா 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ மாறினார். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அப்போ அந்த 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சதில் தான் அந்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமை, வார்த்தைகள், கிரியைகள் எல்லாம் அடங்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னா, இயேசுவை முதலாவது நாம் அனுப்பி விடணும். அனுப்பி விட்டால் தான் இவர் போய் அந்த கிறிஸ்துவ ஆகிய தேற்றவாளனை அங்கிருந்து நம்மளுக்கு அனுப்புவார். அப்படி அவர் அனுப்பி கொடுக்கும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த 3 காரியம் உணர்த்தப்படும். அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசுவை மனப்பூர்வமாக இங்கிருந்து பரலோகத்துக்கு அனுப்புகிறாங்களா இல்லையா? அனுப்புறதில்ல. காரணம், 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசுவை இன்றைக்கி பூமியில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அற்புத அடையாளங்களை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இவர் போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இயேசு போனாதான் அவர் தேற்றவாளனை சொல்லி அனுப்புவார். அல்லது தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை போகிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்கணும். அப்போ தான் இவர் போய் அந்த தேற்றவாளனை நம்மளுக்கு அனுப்பி கொடுப்பார். அப்போ இன்றைக்கி முதலாவது இந்த இயேசுவை யார் அனுப்பி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுத்தாவியானவர் அருளப்படும். இயேசுவை அனுப்பாமல் இங்கேயே பூமியில் வச்சுக்கிட்டு அந்த இயேசு செய்த அற்புத அடையாளங்களையும் அதிசயங்களையும் அந்த பூமிக்குரிய காரியங்களையும் யார் யார் நம்பி விசுவாசித்து அதனோடு பற்றி பிடித்து அதனோடு ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவி கிடைக்காது. 1 யோவான் 4:1-6 வாசிப்போம். 1 யோவான் 4:1-6.
உலகத்தில் இருக்கிறது பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆக உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம்.
போதும். அப்போ மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி யார் அறிக்கை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவனுடைய 2 நிலைமைகளை பிரிக்கிறது யாரோ அந்த பிரிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான சத்திய ஆவி அவர்களுக்கு அருளப்படும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்த ஊழியம் செஞ்சதில் அழிஞ்சு போகிற ஆவிகள் கொஞ்சம் இருக்குது, நித்தியமான ஆவிகள் இருக்குது. அதே மாதிரி அழிஞ்சு போகிற அற்புத அடையாளங்கள் இருக்குது, நித்தியமான ஜீவ வார்த்தைகளும் இருக்கிறது. அப்போ இந்த இயேசுங்கிற நிலைமையில் இருந்து அந்த அற்புத அடையாளங்களை விசுவாசித்து அதை வந்து பின்பற்றுகிறவர்களுக்கு சத்திய ஆவி இருக்காது. அப்போ இன்றைக்கு வந்து சபைகளில் அல்லது டிவியில் எல்லா நிகழ்ச்சியில் எடுத்து பார்த்தும்போது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் எந்த ஆவி அதிகமாக கிரியை செய்துன்னா கள்ளக்கிறிஸ்துகள் தோண்டியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் உலகத்தில் அநேக கள்ளக்கிறிஸ்துகள், இது வந்து முஸ்லீமை பற்றி சொல்லலை, இந்துவை பற்றி சொல்லலை, கடவுள் இல்லைங்கிறவங்கள பற்றி சொல்லலை, இதெல்லாம் கிறிஸ்தவங்களை பற்றி தான் சொல்லியிருக்குது. இந்த கள்ளக்கிறிஸ்துகள் என்ன ஆவியில் வச்சு கிரியை செய்கிறாங்கன்னா வஞ்சக ஆவி. அப்படின்னா கொஞ்ச நாள் இருந்து அழிஞ்சு போகிற ஆவியை வச்சு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தங்களுக்கு வருமானத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆவியை அவங்க அனுப்பிவிட்டால் தான் அவங்களுக்குள்ள சத்திய ஆவி திரும்ப வரும். அப்போ ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், முதலாவது சரித்திரத்தில் வெளிப்பட்ட அல்லது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை யார் அறிக்கை செய்து அவர்கள் தனியாக ஆவிக்குரிய நிலைமையில் பிரித்து எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உண்மையான சத்திய ஆவியினுடைய வார்த்தைகள் புரியும். அப்போ இன்றைக்கு சபையில் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவினுடைய எல்லா காரியங்களையும் செய்து அந்த வஞ்சகாவியினுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறபடினால் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. அதனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜே ஜே நிறைய சேர்ந்துடும். ஆனால் சத்திய ஆவியை பேசுகிறவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான், தேவனால் பிறந்தவர்கள் மட்டும்தான் இந்த சத்திய ஆவியை கீழ்ப்படிவார்கள். அப்போ இன்றைக்கு ரெண்டு விதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, ஒன்று சத்திய ஆவி, இன்னொன்று வஞ்சிக்கிற ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவி எங்கே பார்க்கலாம்னா இன்னொரு இடத்துல பார்க்கலாம், ரெண்டு தெசலோனிக்கர், சோத்திரம், ரெண்டு தெசலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம், அதை எடுத்து வாசிக்கலாம். சோத்திரம் அந்த வாசிப்போம், பரவாயில்ல.
என்னவென்றால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனே கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார்.
போதும், இங்க நாம பார்க்கும்போது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்ப தடை செய்கிறது எது? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது எல்லா இடங்களையும் கிரியை செஞ்சிட்டு இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு காரியம் வந்து அதை தடை பண்ணிகிட்டே இருக்குது. அந்த தடை பண்ணுற காரியம் யாருக்காவது தெரியுமா? வசனம் சொல்லுது அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னு வசனம் சொல்லுது. என்ன அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது? எது தடை செய்து கொண்டு இருக்கிறது? அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்ய முடியாதபடி பரிசுத்தாவி தடை செய்து கொண்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கு எழுதியிருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு. அப்போ அது ஏதோ ஒரு முக்கியமான காரியம். அப்போ யாருக்குள்ள சத்திய ஆவி அல்லது பரிசுத்தாவி உடன்படிக்கை செய்த ஆவி நீக்கப்படுகிறதோ, அது நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படுகிறது. அக்கிரமத்தின் ரகசியம் எப்படி வெளிப்படுகிறது? சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு சபையில எல்லாம் அக்கிரமத்தின் ரகசியம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய ஸ்தானத்தில் உட்கார்றது, பிரதான பதவியில் எதிர்பார்க்கறது, அப்புறம் ஆமாம் என்னால் தான் ஆண்டவர் என் மூலம் தான் இந்த பகுதியில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார், நான் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன், அப்புறம் என்னென்னா அற்புதங்கள் அடையாளங்கள் என்னை மட்டும் வச்சு தான் ஆண்டவர் இங்கே செய்கிறார். சோத்திரம். அப்போது பரிசுத்தாவி இல்லாமல் அவர்கள் அல்லது பரிசுத்தாவியோடு செய்த உடன்படிக்கையை முறித்தபடினால் பரிசுத்தாவியை தேவன் எடுத்துவிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு வஞ்ச ஆவியை அனுப்பியிருக்காருன்னு பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. 9 வாசிப்போம்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும்
பொய்யான அற்புதங்கள்னா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு இல்லாம போயிடும், வயிற்று வலி வரும் திருப்பியும் போன வயிற்று வலி திருப்பியும் வந்துடும், போன பிசாசு திருப்பியும் வந்துடும், அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். அப்படி வந்து இன்றைக்கு அக்கிரமத்தினுடைய ரகசியம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. 10 வாசிப்போம்.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை
விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அல்லது பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவித்து விட்டு தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து யார் உலக காரியங்களுக்கு பின் செல்லுகிறார்களோ உலகத்தில் உண்டான மாம்ச நிச்சயம் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் தேடி தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஓடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் வஞ்சக ஆவி அனுப்புகிறார். அந்த வஞ்சக ஆவி சும்மா இருக்காது, நல்ல அற்புத அடையாளங்களை செய்யும், கூட்டம் நிறையா சேரும், வருமானம் நிறையா சேரும். அப்போ நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போவேன ஆயில் தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ இன்றைக்கு மாம்சம் வெளிப்பட்ட இயேசுவை அனுப்புனாதான், நாம் பிரித்து எடுத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அப்படி இல்லைன்னா அந்த மாம்சில் வெளிப்பட்ட இயேசு முன்னுடைய காரியங்கள் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த அவனுடைய ஆசீர்வாதத்தை அது தடை செய்து கொண்டு இருக்கிறது. சோத்திரம். அப்போ என்ன ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார்னா, முதலாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவங்க என்னென்ன பாவம் செய்யக்கூடாது, எது பாவம் எது நீதி, எப்படி எப்படி நியாயந்தீர்க்கப்படுவோம் அப்படிங்கிறத பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தீமையெல்லாம் பாவம் தான், நன்மையெல்லாம் நீதி தான், அப்புறம் எல்லா தண்டனையும் நியாய தீர்ப்பு தான் மொத்தமாக சொல்லிடுவாங்க. அப்போ பரிசுத்தாவியானவர் வரும்போது எது எது பாவம்னு நம்மளுக்கு உணர்த்தப்படும், பாவம். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்து நீதிமானுக்கு கொடுக்கப்படாமல் பாவிகளுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். அப்போ பரிசுத்தாவி பெற்றிருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாவத்தை குறித்த உணர்வு தெளிவாக தெரியும். இப்போ ஒரு இந்துக்களுக்கும் தெரியும், முஸ்லீமுக்கும் தெரியும், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தெரியும் எது பாவம்னு, மனசாட்சி மீறுவது தான் பாவம். அப்போ யாருக்கு தெரியும், இப்போ பரிசுத்தாவியானவர் வந்து யாருக்காவது பாவங்கிறது என்ன உணர்த்திருக்காரா சொல்லுங்க பாப்போம், எப்படி உணர்த்திருக்காரு, பாவம்னு உணர்த்திருக்காரா நீதின்னு உணர்த்திருக்காரா, நீதி மூணுல ஏதாவது ஒன்று உணர்த்தப்பட்டிருந்தா சொல்லுங்க பாப்போம்.
அனுபவத்திலே இருக்கும்போது
கஷ்டமா இருக்குது. சரி, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாவியா இருக்கிறோம்.
அந்த இடத்துல இல்ல இல்ல அந்த இடத்துல இருந்து வெளியில கூட வர்றதுக்கு உண்டான விருப்பம் இருக்காது. வெளியில வந்து எதையுமே பார்க்க தோணாது.
சோத்திரம். சரி சொல்லுங்க பாப்போம் எப்படி. அப்புறம் நீதி, நீதியினை பத்தி சொல்ல முடியுமா? நியாய தீர்ப்பு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா பரிசுத்தாவி உணர்த்தப்பட்டாதான் அதை தெளிவா பேச முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலேயே நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்குதே இல்லையா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்குது. மோசையுடைய பிரமாணத்தின எல்லாமே பாவம்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன விசேஷமாக இது பாவம் அப்படின்னு உணர்த்தியிருக்காரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மூலம்தான் அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்தாமியானவர் வந்து நம்மளுக்கு நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். சோத்திரம். சரி, இப்போ நியாயப்பிரமாணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். மத்தேயு 5:21 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:21 பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கல. என்ன அர்த்தம்னா மோசே உங்களுக்கு சொல்லியிருக்காரு இது பாவம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து அப்படியே வழிமொழியா அமைதியாருன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஜனங்களுக்கு பழக்கம். ஆமாம், நீதியினுடைய ஆவியில் அல்லது சத்திய ஆவியில் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும் போது அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத பாரகர், பரிசேயர், சத்தியர் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எப்படியாவது இது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து ஞானமாக அவங்ககிட்ட பேசுகிறார். எப்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாறு குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா?
ஏற்கனவே சொல்லி, ஏற்கனவே அவங்க உங்க அப்பாவுக்கு சொன்னதான் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன்.
ஆ ரைட்டு. அதுக்கப்புறம் வேற யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன்.
அன்னைக்கு நான் எழுதி கொடுத்தேன், அதை
அன்னைக்கு
நானே சொல்றேன்.
அது பொருள் வரல. சோத்திரம். பூர்வத்தாருக்கு சொன்ன அதே ஆள் இன்னைக்கு நான் நேரடியாக வந்து சொல்கிறேன். அன்னைக்கு மோசிட்ட மலையில் மூலம்
பேசினேன். ஆ
ஆனால் அதன் பொருள் தெளிவாக வரல.
ஆமாம்,
பூர்வத்தாருக்கு சொன்ன அதே ஆள் இப்போ நேரடியாக வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு சொன்னது நான் தான். அதே வந்து இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து சொல்லும்போது மன்னா உங்கள் முற்பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், அந்த மன்னாவை போல் அல்ல, நான் சொல்லுகிற வசனங்கள் நித்திய ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அப்போ அன்னைக்கு மன்னாவை கொடுத்தது யாருன்னா இவர் தான். அப்போ இன்னைக்கு பூமியில் நேரடியாக வந்து நித்திய ஜீவ வார்த்தையில் கொடுக்கறது யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அப்போ இதே பரிசுத்த ஆவியானவர் தான் மோசேக்கு அன்றைக்கு பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அப்போ அன்றைக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்தில் பூர்ணமடையாமல் இருந்ததுனால பூமியில் வரும்போது என்ன சொல்கிறாரு, அது கூட எதது கொலை செய்யறதுக்கு சமமான பாவம்னு சொன்னால் மூடனேன்னு சொன்னாலும் பாவம், நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டாலும் சொன்னாலும் பாவம், இதெல்லாம் கொலை குற்றத்துக்கு சமானம்.
வேஸ்ட்டுன்னு கூட
சொல்லக்கூடாது. மூடனேன்னு சொன்னால் கொலை செய்யறதுக்கு சமானம். ஆமாம், வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் நீ பொய் சொல்கிறேன்னு சொன்னால் துப்பாக்கி எடுத்து விட்ருவோம். அந்த அளவு கோபம் வரும் ஜனங்களுக்கு. நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லி பப்ளிக்கில் ஒரு இடத்துல சொல்லிட்டா உடனே துப்பாக்கி எடுத்து விட்ருவோம். அப்படிப்பட்ட கோபம் அன்றைக்கி இருந்தது. இப்போ சமீப காலத்தில், சமீப காலம் வரைக்கும். அப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போது நாம் மற்றவங்களையும் சொல்லக்கூடாது, முதலாவது கொலை செய்யாதிருப்பாயாங்கிறது, நம்ம வந்து மற்றவங்களையும் கொலை பண்ணக்கூடாது, மற்றவங்களை மூடனேன்னு சொல்லக்கூடாது, மற்றவங்களை வீணனேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எது பாவங்கிறதுன்னு 23 வசனம் வாசிப்போம்.
ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவன் என்று அங்கே நினைவு கூறுவாயாயில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவங்களிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடைய நறுமணம்க்கு வந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
போதும், சோத்திரம். அப்ப இது என்ன காரியம்? கொலை செய்யறதை பத்தி சொல்லிட்டாரு. மூடனேன்னு சொல்லக்கூடாது, மதி என்னன்னு சொல்லக்கூடாது, வீணன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறுவாயாயில். இங்கே வந்து சர்ச்சுக்கு வந்தாதான் பிரச்சனை, வந்தாதான் பிரச்சனை, அல்லைனா பிரச்சனையே இல்லை, வந்தாதான் பிரச்சனை. பசு தாவியானவர் உணர்த்துற காரியம் பாருங்க, முதலாவது பாவத்தை குறித்தும். அப்போ அற்புத அடையாளம் வேணுமா, இந்த உணர்த்தப்படுதல் வேணுமான்னு கேட்டால், எனக்கு நிறைய கூட்டம் சேர்றதான் வேணுமா? அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீ வரும் பொழுது வர்றவங்களுக்கு தான் இது பொருந்தும், வராதவங்களுக்கு இது பொருந்தாது. எது கொலைங்கிறது? அடுத்தது ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து காணிக்கை செலுத்த வந்து அங்கே வந்து நீ மேலே குறை இருக்குன்னு சொல்லி யாரை நினைவுறா? பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகும். பாருங்க, இது அர்த்தம் கண்டுபிடிக்க பார்ப்போம். உன் சகோதரன், ஆமாம், இங்கே உன் சகோதரன் உன் ஆத்ம நண்பனை பற்றி சொல்லியிருக்குது. ஆத்ம நண்பன் யாரு? யாரு? ஆமா, அவனுடைய மனசாட்சி ஆத்மா. சரீரா தேவனுடைய சண்முகத்துக்கு முன்பாக தேவனுக்கு காணிக்கை செலுத்த வருது. அந்த சமயத்துல நம்முடைய மனசாட்சி, நம்முடைய ஆத்மா சொல்லுது, இந்தந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நீ நல்லவன் மாதிரி தேவனுடைய சமூகத்துக்கு நாடகம் போடுறதுக்கு வந்திருக்கிறிய அப்படின்னு உணர்த்தப்பட்டா, நீ காணிக்கையை முதலாவது அங்கே வச்சுட்டு போய் நீ முதலாவது தேவனோடு ஒப்புரவாயிட்டு, அல்லது உன்னுடைய மாம்சத்தோடும் உன்னுடைய ஆத்மாவோடும் ஒப்புரவாயிட்டு வந்து நீ அப்புறம் காணிக்கை செலுத்து. அப்படி செலுத்தாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்துல கொண்டு போவான். எதிராளிங்கிறது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் முன்பாக நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நியாயம் தீர்க்கப்பட்டு நாம் சேவகர் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவோம். ஆமாம், சிறைச்சாலையில் வைக்கப்படுவோம். அதுக்கப்புறம் ஆமாம், சீக்கிரமாய் நல்மணம் பொருந்துன்னு என்ன அர்த்தம்? வழியில் இருக்கும் பொழுது சீக்கிரமாய் நல்மணம் சொல்லுங்க பாப்பா. உடனே கரெக்டு. அது எப்படி என்ன, அதனுடைய பொருள்
என்ன?
அதுவும் இல்லை, நீ எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் நல்மணம் பொருந்து. அது கரெக்டான அர்த்தம் அல்ல. வழியில் இருக்கும் பொழுது இல்லை, இல்லை, பரிசுத்தாவியானவருடைய ஏவுதல் இருந்தாதான் இதைய பேச முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கும் ஒற்றுமைப்படுத்தி ஆண்டவர் பேசுறார். இதை தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவேன். மத்தேயு 5:6-7 சொல்லப்பட்ட காரியங்கள் பரிசுத்தாவியினுடைய துணை இருந்தாதான் அது உணர்த்தப்படும், அது நினைப்பூட்டப்படும். பரிசுத்தாவி இல்லைன்னா இந்த பாவம் நீதி நியாய தீர்ப்பு என்னன்னு தெரியாமல் உடனே அடுத்ததுக்கு தாண்டி போயிடுவாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தாவினுடைய வரங்களுக்கு ஓடிடுவாங்க. இந்த மூணு இல்லைன்னா அந்த வரங்கள் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ இந்த மூணையும் தெரியாம நேரம் என்ன பண்றாங்க, பொருத்தாவி பயங்கரமா வல்லமை ஆடும், ட்ரம் அடிச்ச ஆட்டம் வரும், அப்புறம் தலைமையில கையை வச்சா பரிசுத்தாவியுடைய வல்லமை இறங்கும். அப்படிப்பட்ட வரங்களை தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாமே தாறுமாறாக போய் எல்லாம் பிசாசனுடைய காரியங்களுக்கு தலை போட்டுருவாங்க. அப்போ முதலாவது பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வரணும்னா மாம்சில் வெளிப்பட்ட இயேசுவை நாம் பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் அவர் தேற்றவாளன் அனுப்புவார். தேற்றவாளன் வந்து முதல் முதல் செய்கிற காரியம் பாவம்னு என்ன, நீதினு என்ன, ஞாயிற்றுக்குனு என்ன. சோத்திரம். வழியில் இருக்கும் பொழுது சீக்கிரமாக அவனுடைய நல்மணம் பொருந்து அப்படின்னா, வழியில் இருக்கும் பொழுது அப்படின்னா நீ பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது, அதுதான் வழியில் இருக்கும் பொழுது. நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகிற வழியில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறோம், ஜீவ வழியில் நடந்துட்டுருக்குறோம். இந்த பூமிங்கிறது நம்மளுக்கு நித்தியமான இடம் இல்லை, இது ஒரு அநித்தியமான இடம். நாம் எல்லாருமே எல்லா ஆத்துமாக்களும் நியாய தீர்ப்புக்கு பிரவேசிக்கிற போகக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்குது. அப்போ வழியில் இருக்கும் பொழுது அப்படின்னா நீ பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது சீக்கிரமாய் நல்மணம் பொருந்து அப்படின்னா எல்லா வேலையும் விட்டு போட்டு முதல் வேலையை இதை செய். யார்கிட்ட செய்ய, உன்னுடைய ஆத்மாக்கிட்ட நீயே முதல்ல பண்ணு, அடுத்தவங்கிட்ட இல்லை, அடுத்தவங்கிட்ட ரெண்டாவது, முதல்ல நீ ஒப்புரவாகு. உன்னுடைய மாம்சத்தையும் உன்னுடைய சரீரத்தையும் நீ ஒருமைப்படுத்து. நிறைய பேருடைய சரீரம் எங்கே இருக்கும், ஆத்மா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அழைஞ்சிட்ருக்கோம். இப்போ மணி 10 ஆச்சு, இன்னும் 10:30 மீட்டிங் முடிச்சிடும், அடுத்தது எங்கே போகலாம், 11:12 மத்தியானம் சாயங்காலம் இப்படியே போய் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறது வேன் வர்றது எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் காசு சேர்ந்ததுக்கப்புறம் அமெரிக்கா போகலாமா ஆஸ்திரேலியா போகலாமா இப்படியே பயணம் செஞ்சிட்ருக்கோம். அந்த பயணமும் பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு போகலாம். எப்படி ஆத்மா அளப்பாயுது அப்படிங்கிறது. அப்போ நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அங்கிருந்து புறப்பட மாட்டாயின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சுன்னா அங்கிருந்து என்னைக்கும் நித்திய நித்தியமாக என்ன தண்டனை கொடுக்கப்படுதோ அந்த தண்டனை அனுபவிக்கு தான் வேணும். ஆனால் பூமியில நல்மணம் பொருந்தியாச்சுன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்குது. மனத்தில் போறதுக்கு இந்த பூமியில ஒரு இடத்துல தான் இடம் இருக்குது. மரணத்துக்கு பின்பாக மனம் திரும்புவதுக்கு இடமே கிடையாது. என்ன நியாய தீர்ப்பு நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அதுதான் நித்திய 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 காலமாய் அனுபவிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்து சொன்ன காரியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். நாம் அடுத்தவனை மூடனேன்னு சொல்லக்கூடாது, அதே சமயம் யாரை மூடனேன்னு சொல்லக்கூடாது. அதான் எந்த சகோதரன், நான் ஒரு மடையா, எனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எனக்கு அறிவே இல்லை, எனக்கு எத்தனை சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு அவனும் சொல்லக்கூடாது. சொன்னானா அதுவும் தண்டனை. ஆனால் ஆண்டவர் அப்படி
உருவாக்கலை,
அப்படி ஆண்டவர் உருவாக்கலை. அதனால பரிசுத்தாவியினுடைய துணையினால பாவம் சொல்லி என்னன்னா, முதலாவது அவனை கண்டித்து உணர்த்தும், அப்புறம் அவன் மூலம் அடுத்தவங்கள கண்டித்து உணர்த்தும். ஆகவே தீமையெல்லாம் பாவம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்கே வந்தேன், இதுதான் நிறைவேற்ற முறை. அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வந்தால் தான் பாவம் அப்படிங்கிறது என்னான்னு, அடுத்தவங்கள பாவம்னு சொல்லி சொல்கிறதில்ல, முதலாவது நம்மளை தான் பாவின்னு நியாயம் தீர்க்கிறது. ஆனால் மற்றவங்கள சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் நம்மளை நாம் பாவின்னு சொல்ல முடியுமா, முடியாது. அது பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் நம்முடைய பாவங்கள் நம்மளுக்கு உணர்த்தப்படும், இல்லாட்டின்னா யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். சோத்திரம். மத்தேயு 5:6 பாவத்தை குறித்து, மத்தேயு 6 அது பார்த்தீங்கன்னா அது நீதியை குறித்து. எது எது தர்மம், எப்படி எப்படி நீ நீதி செய்கிற, முதல்ல இப்படி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், நான் உனக்கு சொல்கிறேன், வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது. இப்படியே இதை பார்த்துட்டே போனீங்களே நல்லா நிறைய நம்மளுக்கு டைமே பத்தாது. பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நாம் வேதத்தை படித்தோம்னா நம்மளுக்கு நேரமே பத்தாது. மத்தேயு 7 எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறது? அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். அப்போ பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது என்ன உணர்த்தப்படுதுன்னா, அடுத்தவனை குற்றவாளின்னு சொல்லாத, நீதான் முதல் குற்றவாளி. பரிசுத்தாவி இல்லைன்னா அவன் அடுத்தவனை குற்றவாளின்னு சொல்லுவான். பரிசுத்தாவி இருக்கிறவன் அவங்கள விட நானும் மோசமான பாவிதானு தன்னுடைய பாவத்தை உணர்ந்துக்குவான். அதுதான், ஏனென்றால் நீ மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீயும் தீர்க்கப்படுவாய். அப்போ தான் திரும்ப ஆண்டவர் அது உணர்த்துறார். நீ எப்படி மற்றவங்களை தீர்க்கிறியோ அதே நியாய தீர்ப்பு தான் உனக்கும் வரப்படும். அப்போ நீ முதல் ஞானியா, அப்போ நீயும் குற்றவாளி தானே. அப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தாதான் ஒருவனுடைய பாவம், ஒருவனுடைய நீதி, ஒருத்தனுடைய நியாய தீர்ப்பு என்னங்கிறத தெளிவாக உணர்த்தப்படும். இது உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவினுடைய வரங்கள். 1 Corinthians 12:8-10 வாசிப்போம். போதும். அப்போ பரிசுத்தாவினுடைய வரங்கள் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 9 எல்லாரும் தெளிவாக சொல்லிடுவாங்க. பரிசுத்தாவினுடைய வரங்கள் 9 எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆனால் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் செய்வதற்கு, அவனை ஞாபகப்படுத்துவதற்கு, அவனை போதித்து நடத்துவதற்கு பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்னன்னு கேட்டால் தெரியாது. அப்போ அடிப்படையாக எது தெரியணும்னா, பாவம், நீதி, நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் வேதத்தில் இருக்கிற எந்த பகுதியில் இருக்கிற எந்த வசனத்துக்கும் போய் அந்த பாவம், நீதி, நியாய தீர்ப்பை நாம் தெளிவாக பேச முடியும். அப்போ இது தெரியாமல் இருந்தால் நியாயப்பிரமாணத்தை மட்டும் போய் பாவம்னு சொல்லிடுவோம், நீதினா உடனே நியாயப்பிரமாணத்துக்கு தான் போவோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் இங்கே வெளிப்படாது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை புரியணும்னா பாவம், நீதி, நியாய தீர்ப்பு நம்மளுக்கு தேவை. அப்போ இங்கே 9 வரங்கள் இருக்குது. இந்த 9 வரங்கள் பார்த்தீங்கன்னா, 1 Corinthians 13:8
அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்துப்போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்துப்போம், அறிவானாலும் ஒழிந்துப்போம்.
ஆ, போதும். அப்போ இங்கே அந்நிய பாஷை ஒழிஞ்சு போகுது, அறிவும் ஒழிஞ்சு போகுது, தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போகுது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களில் கொடுக்கப்பட்ட பல காரியங்கள் கொஞ்ச நாள் ஆகும்போது ஒழிஞ்சு போகும்னு சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்னைக்கு பரிசுத்தாவியினாலாக இருந்து நிரப்பப்பட்டவர்கள் ஒழிஞ்சு போகிற வரத்தை விரும்புவாங்களா அல்லது நிலைத்திருக்கிற வரத்தை விரும்புவாங்களா? தான் விரும்புவாங்க. ஆனால் அழிஞ்சு போகிற வரம் பார்த்திங்கன்னா, அந்த அழிய போகிற சமயத்தில் ரொம்ப பயங்கரமாக பிரகாசமாக இருந்து வேலை காமிச்சு நிறைய கூட்டத்தை சேர்த்து எப்படி ஒரு மனுஷன் வந்து சாக போகிறானோ அந்த சமயத்தில் எப்படி எல்லாம் அழுது கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியா இப்படியான்னு சொல்லி இது பண்ணுற மாதிரி, இந்த அழிஞ்சு போகிற மரங்கள் அழிஞ்சு முடிய போகிற காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை செய்யும், பயங்கரமாக பயங்கரமாக வல்லமையாக வேலை செய்யும். அந்நிய பாஷையும் சரி, அறிவும் சரி, தீர்க்க தரிசனங்களும் சரி. ஆமாம், அன்பும் ஒரு காலம் முடியாது. அப்போ இந்த ஒழிஞ்சு போகிற காரியத்தில் மத்தேயு 7:21-23 வாசிப்போம்.
இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
ஆ பாருங்க, இந்த அழிஞ்சு போற வரங்களை வச்சு கிரியை செஞ்சு அங்க போய் சொல்றாங்க, ஆண்டவரே பரிசுத்தாவியினுடைய வரத்துல கிடைச்ச அந்த தீர்க்க தரிசனம், அற்புதம் செய்கிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை, அடையாளங்களை செய்கிற வல்லமை, எல்லாத்தையும் செஞ்சு நான் உங்களுக்காக நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அக்கிரமக்காரர்கிட்ட, நீ அக்கிரமக்காரன், நீ செஞ்ச அற்புத அடையாளமும் அழிஞ்சு போகிற அடையாளம் எல்லாம் பரிசுத்தாவியினால் கொடுத்த வல்லமை தான் இதெல்லாம். பாருங்கள், காலப்போக்கில் எல்லாம் பிசாசனுடைய ஆவிகளாக மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் நியாயம் சொன்னால் எடுப்படாது, ஆண்டவர் அக்கிரமக்காரர்னு மொத்தமாக தள்ளிட்டார். மற்ற 24:24 கொஞ்சம் நல்ல வேதத்தை படிச்சு சிந்திச்சு தியானிச்சு நல்லா கொஞ்சம் தெளிவா இருக்கிறவனையும் ஒரு அற்புத அடையாளத்தை பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படியே பழக்கிட்டோம். அதனால பரிசுத்தாவியினுடைய வல்லமை அல்லது கிரியைகள் அல்லது பாவம் நீதி நியாய தீர்ப்பென்னான்னு உணர்த்தப்படுறது அல்லது பரிசுத்தாவியானவர் அனுதினமும் போச்சுட்டு இருந்தாதான் இந்த ஆவிகிட்டருந்து தப்பு போடியும் ஓடிய இல்லாட்டினா அற்புத அடையாளங்களை பார்த்து அப்படியே ஓடி போயிடுவாங்க. வெளிப்படுத்தல் 16:13-14 16:13-14
அப்பொழுது மறுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூர்வகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நகரங்களில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
வலுசர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்க தரிசி. வலுசர்ப்பம்னா யாரு, மிருகம்னா யாரு, கள்ளத்தீர்க்க தரிசினா யாரு? வலுசர்ப்பம்னா லூசிபர், வலுசர்ப்பம்னா சாத்தான். மிருகம்னா யாருன்னா சொல்லுங்க
பாப்பா,
அந்தி கிறிஸ்து. அதுக்கு இன்னொரு மிருகன் சொல்லும் போது இன்னொரு இது என்னன்னா அது வந்து கம்ப்யூட்டர் மூலம் வர்ற அரசாட்சி. ஆமா, பீஸ்ட். இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் என்னன்னு
கேட்டீங்கன்னா
பீஸ்ட். உலகம் முழுவதும் கம்ப்யூட்டர் மூலம்தான் அரசாட்சி வரப்போகுது, இதெல்லாமே அதனுடைய கட்டுப்பாட்டில் வரப்போகுது. அது அந்தி கிறிஸ்து தான் அதுக்கு தலைவனாக இருப்பான். அதுக்கப்புறம் கள்ளத்தீர்க்க தரிசி. முதலாவது சாத்தான், சாத்தானுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அந்தி கிறிஸ்து. அப்படின்னா அந்தி கிறிஸ்து, அதுக்கப்புறம் முன்னால் முதல்ல நிற்கிறது யாருன்னா கள்ளத்தீர்க்க தரிசி. இந்த 3 பேர் நிற்கும்போது இந்த 3 பேருடைய வாயிலிருந்து 3 தவளைக்கொப்பான வாய் அசுத்தாவிகள் வருது. தவளைக்கொப்பான அசுத்தாவிகள்னா தவளை என்ன பண்ணும், தவளுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சவங்களுக்கு அது இங்கே கொஞ்சம் நிற்கும், அங்கே கொஞ்சம் போய் எங்கே போகும்னு தெரியாது, நினச்ச இடத்துக்கு தாவி தாவி போகும். அந்த மாதிரி அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஆவிகள் என்ன பேசுது என்ன செய்யுதுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு அதிசயம் மாற்றி நடந்துக்கிட்டு. இந்த 3 பேர் இப்படி இருந்து கிரியை செய்யும்போது இவங்களுக்கு நேராக 3 பேர் இருக்காங்க, அவங்க யார் கண்டுபிடிப்போம் பார்ப்போம். இந்த 3 பேர் இருக்காங்க இங்கே, 3 பேருடைய வாயிலிருந்து 3 தவளைக்கப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகிறது. இவங்களுக்கு யாருக்கு 3 பேர்த்துக்கு விரோதமாக இவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இல்லை, கரெக்டாக சொல்லணும், இதை பார்த்தே கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். ஆமாம், முதல்ல அதுவும் இல்லை, இல்லை. வலுசர்ப்பம்னா யாரு, சாத்தான். சாத்தானுக்கு கூட சரியாக சண்டை போடுற ஆள் யார், இல்லை கிறிஸ்துவும் இல்லை. இல்லை, சாத்தானுக்கு சரியான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் தான். ஆண்டவர் தான் அவனை மேற்கொள்ள முடியும். யார் கர்த்தர் சொன்னது? கிறிஸ்துன்னு சொல்றது அது கீழே வர்றது, அந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்து பேர் இங்கே வரல. ஆனால் மிருகம் எப்படி பிதா முதல்ல இருக்கார் இல்லையா, பிதாவுக்கு அப்புறம் யாரு? மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிறது கிறிஸ்து. அப்ப முதல்ல தேவன், அதுக்கப்புறம் கிறிஸ்து, அப்புறம் அதுக்கு முன்னால் யாரு? கிறிஸ்துக்கு முன்னால் யாரு? இல்லை இல்லை
கிடையாது.
கிறிஸ்து பூமியில் வர்றதுக்கு முன்னால் யார் அதுக்கு வழி உண்டாக்குனது? ஆ, தீர்க்கது. இப்போ இந்த கணக்கு போட்டு பாருங்க, தீர்க்க தரிசி கள்ள தீர்க்க தரிசி ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்களா? கிறிஸ்து அந்த கிறிஸ்து சரியாயிட்டாங்களா? அப்புறம் தேவன் பிசாசு. அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக தேவன், அதுக்கப்புறம் கிறிஸ்துவானவர், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியினுடைய ஆவியானவர். இந்த மூணு பேரும் ஒன்றாயிருந்து தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. இதையே கெடுக்கிறதுக்கு வலு சர்ப்பம், அந்த கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசி, மூணு பேர் மூணு ஆவிகளை போட்டு இந்த ஜனங்களை தச திருப்புறதுக்கு அற்புத அடையாளங்களை செய்து வஞ்சித்து தேவ ஜனங்களை நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இப்போ நடக்குது. இப்போ ஆவிகள், இந்த ஆறு ஆவிகளும் இருந்து போட்டி போட்டிருக்குது. மூன்று ஆவிகளுடைய வல்லமை பயங்கரமாக நடக்குது, மற்ற மூணு ஆவிகளுடைய வல்லமை சைலண்டாக நடந்துட்டுருக்கு. அப்போ தேவ ஆவியானவர் முதல்ல சத்திய ஆவியானவர், அப்புறம் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர், அப்புறம் தீர்க்க தரிசனுடைய பரிசுத்தார். அப்போ இப்படியாக இருந்து கிரியை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ இதில் அழிஞ்சு போகிற ஆவி வேணுமா, நித்திய ஆவி வேணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவோம். வெளிப்படுத்தல் 19:20, வெளிப்படுத்தல் 19:20.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களையும் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போற்றின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள்.
முதல் முதல் அக்னி நாரத்துக்கு போலது யாருன்னு கேட்டீங்கன்னா மிருகம் பிடிக்கப்பட்டது, பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினால் அந்த முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கிறவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். ஆமா, தீர்க்க தரிசி, கள்ளத்தீர்க்க தரிசி கூட இருந்து சப்போர்ட் பண்றது யாருன்னா அந்த கிறிஸ்து. இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இந்த தள்ளதுக்கு அப்புறம் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வலு சர்ப்பம் அக்னி நரகத்தில் தள்ளப்படுறது. 1000 ஆண்டு ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக அந்த கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்க தரிசியும் அக்னி நரகத்தில் தள்ளப்பட்டாச்சு. 1000 ஆண்டில் ஆட்சியில் அல்லது இந்த எதிர்காலத்தில் அந்த கிறிஸ்துன்னு ஒரு ஆள் இல்லை, கள்ளத்தீர்க்க தரிசின்னு ஒரு ஆள் இன்னும் கிடையாது. இதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் வர தலைமுறைகளில் கள்ளத்தீர்க்க தரிசி அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறதற்கு ஆளே நல்லது கிடையாது. சோத்திரம். அப்போ இந்த அழிஞ்சு போகிற ஆவிகள் வந்து பயங்கரமாக கிரியேட் செய்து அதைத்தான் நம்பி இன்றைக்கி ஜனங்க போயிட்டுருக்காங்க. அப்போ தேவனுடைய ஆவியில் இருக்கிறவங்க தேவனுடைய ஆவிக்கு செவி கொடுத்து தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிவார்கள். 2 தீமோத்தேயு 3:16-17,
2 தீமோத்தேயு 3:16-17.
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தாச்சுன்னா இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட வசனங்கள் என்னங்கிறது தெரியும். அது எப்படி எப்படி புரியுதுன்னா உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல். அப்போ பரிசுத்தாவி இல்லைன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உபதேசம் ஒன்று மட்டும்தான் நடக்கும், மற்றது மூணு தெரியவே தெரியாது. அடுத்தவங்களுக்கு உபதேசம் தான் பண்ணுவாங்களே ஒழிய, கடிந்து கொள்ளுதல், நான் என்ன தப்பு செஞ்சுருக்கிறேன், வேதத்தில் என்னென்ன தப்பு செஞ்சதுக்கு எப்படி எப்படி தண்டனை வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் இந்த நாலு விதமான காரியங்களை நாம் உணர முடியும். பரிசுத்தாவி இல்லைன்னா உபதேசம் மட்டும்தான் பண்ண தெரியும், மற்றது ஒன்றுமே தெரியாது. இந்த நாலு காரியம், அதுக்கப்புறம் பரிசுத்தாவி இருந்தால் என்னென்ன காரியம் புரியும் அப்படின்னு பார்ப்போம். ஒன்று கொரிந்தியர் 14:6-9 வரை வாசிப்போம்.
மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன?
போதும் போதும், நிறைய அர்த்தம் இல்லாத பாஷைகள்ல பரிசுத்தாவியில இருந்து பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தமில்லாத பாஷைகளை அப்படியே சும்மா பைப்பில் தண்ணி வர மாதிரி கொப்பளிச்சு கொப்பளிச்சு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே சொல்லுது என்னன்னா, உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது. அப்போ ரகசியங்களை சொல்லணும், பைபிள்லேருந்து ரகசியங்களை சொல்லணும். அதுக்கடுத்தது அறிவுண்டாக்குவதற்காக சொல்லணும். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்களை அறிவிக்கிறதுக்கு சொல்லணும். அப்புறம் போதகத்தை போதிக்கிறதுக்காக சொல்லணும். இந்த நாலு காரியத்தை சொல்லாம அந்நிய பாஷையில் பேசக்கூடாது. அந்நிய பாஷை பேசுறவனுக்கு அது ஒன்று மட்டும்தான் தெரியும், மண்டு தான் தெரியும், மற்ற பைபிளில் இருக்கிற எந்த ஒரு காரியம் தெரியாது. அதுதான் ஈஸி. அந்நிய பாஷை பேசுறது, அற்புதம் அடையாளங்களை செய்யறது, அழிஞ்சு போகிற காரியங்களை பேசுறது, இது மட்டும்தான் தெரியும். அப்போ இங்க நாம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய ரகசியங்களை உணர்ந்து கொள்ளலாம், அறிவை உணர்ந்து கொள்ளலாம், தீர்க்க தரிசனங்களை உணர்ந்து கொள்ளலாம், போதனைகளை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ ரெண்டு தசலோனிக்கேயர் நாம பார்த்த நாலு காரியமும் இதில் இருக்கிற நாலு காரியமும் சேர்த்துனா எவ்வளவாச்சு? எட்டு காரியமாச்சு. அப்போ பரிசுத்தாவி இருந்தால்தான் இந்த எட்டு காரியம் நம்மளுக்குள்ள வெளிப்படும். பரிசுத்தாவி இல்லைன்னா கள்ளத்திற்கு தரிசனம் சொல்கிறது, அற்புத அடையாளங்களை செய்கிறது, அப்புறம் சொன்ன மாதிரி பேய் ஓட்டுறது, அப்புறம் வந்து இந்த அழிஞ்சு போகிற காரியங்களுக்கு நம்ம அழிஞ்சு அழிஞ்சு ஓடி நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துறது, இப்படி தேவையில்லாத காரியங்களை செஞ்சு 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 இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு நிறைய கூட்டம் சேரும்போது கொஞ்சம் காசும் சேரும், கொஞ்சம் புகழும் வரும், பெருமையும் வரும். இப்படியாக வந்து இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு, பரிசுத்தாவினுடைய வல்லமைன்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்களை ஏமாற்றி மோசம் போக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதுன்னா நாம் என்ன பண்ணலாம்? உக்காந்து பைபிளை படித்து பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறான்னு பார்த்து, பாவம்னு என்ன, நீதினு என்ன, நியாய தீர்ப்புன்னு என்னங்கிறது உணர்த்தப்பட்டு அதில் மனம் திரும்பி இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை நாம் இங்கிருந்து துரத்தி விடுவோம். இல்லாட்டினா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நாம் அடிமைப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமளே இழந்து கொள்வோம். அதனால் பரிசுத்தாவியினுடைய வல்லமை நம்மளுக்குள்ள வரணும்னா இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை முதலாவது நாம் அறிக்கை செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை பிரித்து எடுக்கணும். அப்படின்னா அழிஞ்சு போகிற அற்புத அடையாளங்களையும் கள்ளத்தீர்க்க தரிசனங்களையும் தேவனுடைய ஆவிகளையும் பிரித்து எடுத்தாதான் உண்மையான காரியங்களை தெரியும். அற்புத அடையாளங்களையும் கள்ளத்தீர்க்க தரிசனங்களையும் கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அதனால் காலம் கடைசியாக இருக்கிறபடினால தேவனுடைய வருகை எப்போ வேணாலும் வரலாம், அதுக்கு முன்பாக நம்முடைய மரணம் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் நீ வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாக நல்பணம் கொடுக்க, பூமியில் உயிரோடு இருக்கும் போதே காலதாமதம் இல்லாமல் உடனே தேவனோட உப்புறவாகும். உன்னுடைய மனசாட்சியை உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நீ உடனே மணந்திருப்பது, அடுத்தவங்களாம் சொல்லி மணந்திருப்பணும் அவசியம் இல்லை. அதனால் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை, தேவனுடைய சமூகத்துக்கு வராதவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்கள எப்போ வேணாலும் ஆண்டவர் வச்சுப்பார், எப்போ வேணாலும் ஆண்டவர் அவங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து பதில் கொடுப்பார். தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனை துதித்து பாடி ஆராதித்து தேவனுக்கு காணிக்க செலுத்துகிறவர்கள் முதலாவது அவர்கள் மனசாட்சியோட ஒப்புரவாகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வழியில் மனந்திரமாக இருந்தால் அப்புறம் சிறைச்சாலையில் கொண்டு போய் வைச்சாச்சுன்னா நேரமே கிடைக்காது. சிறைச்சாலைன்னு எதுனா மரணத்துக்கு முன்பாக பாதாளத்தில் போய் இருக்கிறது சிறைச்சாலை. காவலாளி யாருன்னா, யார் காவலாளி? எதிராளி தான் சாத்தான். காவலாளி தேவதூதர்கள். அதனால் பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு கேட்ட வசனத்தை மறுபடியும் வாசித்து நம்மளை ஞாபகப்படுத்துதா, நம்மளுக்கு பரிசுத்தாவி போதிக்குதா, நம்மளை நினைப்பூட்டுதா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அப்புறம் நாம் தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.